அக்டோபர் 2012 தென்றல் இதழில் எல்லை சுவாமிநாதன் அவர்கள் எழுதியுள்ள சிறுகதை மதுவும் மாதுவும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சூப்பர் மார்க்கெட்டில் கோவிந்து என்னை பார்த்ததுமே ஓடி வந்தார். உங்க மச்சினன் மாதவன் தான் சொன்னார், வர வெள்ளிக்கிழமை உங்க வீட்டில் இலக்கிய கூட்டமாமே, எத்தனை நாளாச்சு ஒரு கவியரங்கம் போட்டு என்று சொல்லி கண்ணில் விழுந்த ஆனந்த கண்ணீரை துடைத்து கொண்டார். நான் மேல் விவரம் கேட்கும் முன் கவலைப்படாதேயும், ஜமாச்சு போடலாம், கவிதை நோட்டு தயாராயிருக்கு என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். வீட்டுக்கு வருமுன் இன்னும் 4 பேர் கட்டாயம் கலந்து கொள்வதாய் செல்போனில் குறுஞ்செய்தி அனுப்பினார்கள். எனக்கு என் மைத்துனன் மாதவன் மேல் கோபம் வந்தது. என்ன நடக்கிறது இங்கே? என் வீட்டிலே இலக்கிய கூட்டமா? என் மனைவிக்கு இது தெரிந்தால் பூகம்பம் வெடிக்காதா? எதற்கும் அவள் காதில் ஒரு வார்த்தை சொல்வது நலம் என்று நினைத்தேன். அதற்குள் என் மனைவியே சொன்னாள், வெள்ளிக்கிழமை 10 பெண்களை கூப்பிட்டிருக்கேன் நம்ம வீட்டில் விளக்கு பூஜைக்கு. சரிம்மா, பெண்கள் மட்டும்தானா, அவங்க ஹஸ்பண்டும் கூட வரலாமா? ஆமா, அவங்களையும் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கேன். புலவர் பூங்காடனாமே, வில்லி பாரதம் எல்லாம் படிச்சவராமே, கதாகாரஷேமம் கூட செய்வாராமே, பெண்கள் பூஜை பண்றச்சு ஆண்கள் அவர் பேச்சை கேட்கலாமே, மாதுதான் ஐடியா கொடுத்தான். சரி, அழைச்சிட்டு வாடான்னேன். அவன் ஹாஸ்டல் கிட்ட இருக்கிற ஹோட்டல்ல தங்கியிருக்காராம். மாதுவை தனியாக சந்தித்தேன். என்னடா பாவி, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் என் வீட்டில் இலக்கிய கூட்டம் கவியரங்கம் திறனாய்வுன்னு எல்லாருக்கும் தலைக்கு தலையே ஏதோ சொல்றானுங்க. உங்க அக்காவான வில்லி பாரதம் விளக்கு பூஜைன்னு ஏதோ சொல்றா. அக்கா மற்ற பெண்களோட பூஜை பண்ண போறா, நமக்கு ஸ்லோகம் பூஜைன்னா அலர்ஜி இல்லையா? வாயில சமஸ்கிருதம் வருமா நமக்கு? தோட்டத்துல ஓரத்துல ஒரு இலக்கிய கூட்டம் போட்டு 2 பெக் ஊத்திக்கிட்டா சூப்பரா இருக்கும்னு ஐடியா பண்ணேன். இப்படி நம்ம வீட்டுல ஒரு ட்ரிங்க் பார்ட்டி கொடுத்து எத்தனை நாளாச்சு, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. அவன் சொன்னதிலும் ஒரு நியாயம் இருந்தது. பரிசோதனைக்கு போன எனக்கு பியர் உடம்புக்கு கெடுதல்னு டாக்டர் சொல்ல போக என் மனைவி ரூட் பியர் கூட வாங்குவதில்லை, காஃப் சிரப் கூட கிடைப்பதில்லை, ஸ்காட்சா மூச் ஸ்காட்ச் டேப் கூட வாங்குவதில்லை. மாதுவின் திட்டம் என்னை கவர்ந்ததில் வியப்பில்லை. அருமையான சிங்கிள் மால்ட் வச்சிருக்கான் காஸ்கோல, 2 பாட்டில வாங்கி வச்சிருக்கேன், 2 பேக் போட்டீங்கன்னா அசந்துடுவீங்க. ஆசை யாரை விட்டது? ஏதோ உங்க அக்கா என்னை வெய்யாம பாத்துக்க என்றேன். அக்காவை நான் பாத்துக்கிறேன், எதுக்கும் நீங்க 2 பாட்டு வில்லி பாரதம் படிச்சு வையுங்க. அக்கா பூங்காடன் என்ன சொன்னார்னு கேட்டா சொல்ல வசதியா இருக்கும்ல. யாருடா இந்த காடன்? தமிழ்நாட்டுல பெரிய புலவராம், அமைச்சருக்கு வேண்டப்பட்ட ஆளு. அவர் பெண்ணு வாஷிங்டன்ல இருக்காம், பார்க்க வந்திருக்காரு. 3 மாசம் அமெரிக்கால இருப்பாராம். காளிமுத்து வைத்தியர் போல டூர் பிளான் போட்டு ஊர் ஊரா சுத்துறாரு. தமிழ்ச்சங்க கூட்டம் முடிஞ்ச உடனே நம்ம வீட்டுக்கு வாங்கன்னேன். சரின்னாரு. உங்க சார்பில் நானே எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துட்டேன். நீங்க இதுல ஒரு கழிநடிலடி விருத்தம் பாடினா நன்னா இருக்கும். வயிற்றை கலக்கியது நிஜமாகவே வெள்ளிக்கிழமையும் வந்தது. என் வீட்டு தோட்டத்து கோடியில் ஒரு மேசை, சுற்றிலும் 8 நாற்காலிகள். மேசை மேலே ஒரு சொம்பில் தண்ணீர், அருகில் டம்ளர்கள் வைக்கப்பட்டு இருந்தன. நான், சீனிவாசன், சர்மா, கோவிந்து, ராமநாதன், பிரகாஷ் ஸ்ரீதர், புலவர் பூங்காடன் பொன்னிச்சாமியோடு அமர்ந்திருந்தோம். ஆரம்பிக்கலாமா என்றார் சீனிவாசன். பூங்காடன் பொன்னிச்சாமி உயிரை பார்த்தவாறு ஒரு கவிதை சொன்னார். மலர் செண்டு ஒன்றைக் கண்டு மலரில் மதுவிருக்கும் என்று மலராடி வந்தது வண்டு. மதுவில்லா மலரால் நொந்து மனமதி மிக மிக வெந்து மௌனமாய் பாடியது சிந்து. பலே பலே, ஐயா சரியா சிம்பாலிக்கா சொல்லிட்டாரு, நமக்கு இப்ப மது வேணும்னு என்று பிரகாஷ் சொல்ல அனைவரும் கைத்தட்டினார்கள். மாது எங்க, அவன் வந்தாதானே கூட்டம் தொடங்கலாம் என்றான் ஸ்ரீதர். அவன் சொன்ன சமயம் என் மைத்துனன் மாது வீட்டின் பக்கவாட்டு கேட்டை திறந்து கையில் ஒரு பை திருட்டு பார்வையிடும் சுற்றுமுற்றும் பார்த்தவாறு வந்தான். பையிலிருந்து மேசை மேல் 1 லிட்டர் விஸ்கி பாட்டிலை வைத்ததும் எல்லோர் முகத்திலும் புன்னகை தவிழ்ந்தது. இது பத்துமா எல்லாருக்கும் என்றார் பொன்னுச்சாமி சந்தேக பார்வையுடன். மாது இன்னொரு பாட்டிலை எடுத்து வைத்தான். விவரமான புள்ளதான் என்று பாராட்டினார். பிளாஸ்டிக் பையிலிருந்து ஐஸ் துண்டுகளை தட்டில் போட்டான். இன்னொரு பையிலிருந்து பக்கோடாவை பேப்பர் தட்டில் பரப்பிவிட்டு ஐஸ் இன்னும் கொஞ்சம் கூடுதலா வாங்கியிருக்கணும், மறந்துட்டேன் என்றான். வீட்டுக்குள்ள போய் ஃப்ரிட்ஜில் ஐஸ் இருந்தா எடுத்து வரவா என்று கேட்டான். ஐயோ பானா, உள்ள பூஜை நடக்குது, ஹால் கிச்சன் எல்லாம் பெண்கள் கூட்டமா உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க போய் அண்டா குண்டா ஐஸ்ன்னு கேட்டா அக்கா எதுக்கு ஏன்னு கேட்டே உங்களை கொண்டுடுவா என்று எச்சரித்தான். லேசாக திறந்திருந்த கண்ணாடி கதவுடே அயகிரி நந்தினி என்று பெண்கள் கோரசாக பாடும் சப்தம் மெல்ல கசிந்தது. மாது பவ்யமாக விஸ்கியை எடுத்து சிறிதளவு எல்லா கோப்பைகளிலும் ஊற்றி, சோடாவா தண்ணியா எது வேணும், ஐஸ் இந்த கிணத்தில் இருக்கு என்றான். எல்லோரும் தேவையானதை ஊற்றிக்கொள்ள பூங்காவுடன் தன் டம்ளரை பொத்தி கொண்டார். அருமையான வெளிநாட்டு சரக்கு, இதுல போய் தண்ணி சோடா ஐஸ்ன்னு போட்டு கேவலப்படுத்தலாமா? எனக்கு விஸ்கியே இன்னும் ஊத்துங்க என்று கேட்டு டம்ளரை நிரப்பிக் கொண்டார். நான் சியர்ஸ் என்று சொல்ல மற்றவர்கள் கோப்பைகளை தொட்டு ஆமோதிக்கும் முன் தன் டம்ளரை தூக்கி ஒரே வாயில் விஸ்கியை விழுங்கினார் பூங்காடன். அல்கஹாலை கையில வச்சிட்டு இருந்தா ஆவியாயிடும்னு விஞ்ஞானம் சொல்லுதில்ல என்று கேட்டு சிரித்தார். ரெண்டு ரவுண்டு போனதும் கவிதை படிக்கலாமா என்றான் கோவிந்த். தான் எழுதி திரும்பிய கவிதைகளை அழகாக பைன் செய்து கொண்டு வந்திருந்தான். கவிதை தலைப்பின் கீழ் பிரபல வார மாத இதழ்களின் பெயர் இருந்தது. அட, இவ்வளவு பத்திரிகைகள் வந்திருக்கா என்று வியந்தார் பூங்காடன். அவன் அனுப்பி பிரசுரமாகாமல் திருப்பிய இதழின் பெயரை எழுதியிருப்பதை சொல்லுவதா வேண்டாமா என்று குழம்பினேன். அவனை படிக்கவிட்டால் அந்த 400 சொச்சம் கவிதைகளையும் படிக்கும் வரை ஓயமாட்டான். அதுபோல ஒருமுறை அவன் படித்து எனக்கு இரத்த அழுத்தம் அதிகமான அனுபவம் உண்டு. கோவிந்து, அத்தனையும் படிக்க வேண்டாம், மாதிரிக்கு ஒரு கவிதை படி போதும் என்று தற்காப்பாக சொன்னேன். இவர் இருக்கட்டும், தம்பி கவிஞர் மாது படிக்கட்டும். முதல்ல இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர்றதுதான் மூத்த கவிஞர்களுக்கு அழகு. தம்பி, அந்த பாட்டில் எப்படி நவுத்து என்று சொல்லி தன் கோப்பையை நிரப்பிக் கொண்டார். என்னது, கவிஞர் மாதுவா? வயிறு எரிந்தது எனக்கு. 4 வரி எழுத வராதவனுக்கு தமிழில் ஃபெயில் மார்க்கு, ஏதோ தர்மத்தில் பாஸ் போட்டு விட்டார்கள். மாது கவிஞர்னா நான் ஒட்டக்கூத்தர். மாது முகத்தில் 1000 வாட் பிரகாசம் வந்தது. காலரை தூக்கி விட்டு கொண்டு கையை தூக்கி உயிரை மேகத்தை பார்த்து கவிதை சொன்னான். காப்பி குடித்தேன் சர்க்கரை இல்லை, காப்பி குடித்தேன் சர்க்கரை இல்லை. சாப்பிட்ட சாம்பார் சாதத்தில் உப்பில்லை, சாப்பிட்ட சாம்பார் சாதத்தில் உப்பில்லை. சேமியா பாயசத்தில் முந்திரி இல்லை, சேமியா பாயசத்தில் முந்திரி இல்லை. சிறிதும் எனக்கு கவலையே இல்லை, சிறிதும் எனக்கு கவலையே இல்லை. அவன் கவிதையை விட என்னவோ உலகமாக வாக்கியம் சொல்லிவிட்டா போலவும், அது எங்கே புரியாம போயிடுமோ என்பது போல் ஒவ்வொரு வாக்கியத்தையும் அவன் 2 முறை சொன்னதில் வந்த கோபத்தில் என் இரத்த அழுத்தம் எக்கச்சக்கமாய் எகிரியது. பலே பேஷ் என்ற சர்மாவை முறைத்தேன். பக்கோடாவை சொன்னேன், சூப்பரா இருக்கு என்று சொல்லி ஒரு பக்கோடா துண்டை எடுத்து வாயில் போட்டு கொண்டார். மாதுவின் கவிதைக்கு மெலிதான கைதற்றல் எழுந்தது. கவிதை முடியல, இன்னும் இருக்கு என்று மாது மறுபடியும் ஏதோ சொல்ல முயன்றான். பூங்காடன், போதும் தம்பி, நிறுத்துங்க, சும்மா சொல்லப்படாது. பானை சோத்துக்கு 100 பதம் எங்கேயோ போயிட்டீங்க என்றார். என் மனைவி வந்து சாப்பாடு தயாரா இருக்கு, எல்லாரும் சாப்பிட வரலாம் என்று தூரத்திலிருந்து அழைப்பு விடுத்தாள். வரம்மா, முதல் பெண்கள் எல்லாம் சாப்பிடுங்க, இத்தோ வந்துட்டோம் என்றவுடன் என் மனைவி உள்ளே போனாள். பூங்காடன் எங்களை பார்த்து, சாப்பாடா? இப்பவே நாம சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம் என்று சொல்லி சிரித்தார். எழுந்து ஒரே வாயில் விஸ்கியை பாட்டிலோடு ஊற்றிக்கொண்டார். காலி பாட்டிலை புல்தரையில் வீசினார். மாது ஓடிப்போய் அதை பொறுக்கி மேசையின் கீழ் ஒழித்தான். பூங்காடன் எழுந்து மெதுவே தள்ளாடி வந்தார். அவர் என்ன செய்கிறார் என்று புரியவில்லை. துளசி மாடம் வரை போனவர் திரும்பி சற்று சாய்ந்து மாடத்தில் கை ஊன்றி கொண்டார். இப்ப மாது தம்பி சொல்லிச்சு ஒரு கவிய, நான் சற்றும் எதிர்பார்க்கல. சின்ன பசங்க காழல் கன்னி முத்தம் இந்த தத்து பத்துன்னு எழுதுங்க. இந்த தம்பி கர்மயோகம் சரணாகதி ரெண்டையும் அழகா கலந்து எளிமையா முக்கு எழுத்துடுச்சு நாளே வழியில. எப்படி சொல்றீங்க என்று வினவினார் ராமநாதன். நான் கூட இது போல முன்னே விழிப்புழம் கவியழங்கல என்று குழறிய கோவிந்தவே யாரும் சட்டை செய்யவில்லை. மாதுவின் கவிதைக்கு வந்த பாராட்டு எனக்கு எரிச்சல் ஊட்டியது. அப்படி அவன் என்ன சார் சொல்லிட்டான், உங்களுக்கு பேத்தலா படல என்று கேட்க நினைத்தேன். ஸ்ரீதர் கண்மூடி இருந்தான். பிரகாஷ், என்ன திடீர்னு நிசப்தம் ஆயிடுத்து, காதே கேட்கல என்றான். சர்மாவும் சீனிவாசனும் மெதுவாக எழுந்து உள்ளே போய்விட்டார்கள். பூங்காடன் தொடர்ந்தார். தம்பி சொன்ன கவி என்ன சொல்லுது தெரியுமா? சக்கரை இல்லை, உப்பு இல்லை, முந்திரி இல்லை, சத்தான் கிடக்கட்டும், அரி இல்லை, இது இல்லைன்னு கவலைப்படாதலாம். முட்டாள் மனுஷா, மரியாதையா நீ உன் கர்மாவை செய்தா, கவலைய கடவுள்கிட்ட ஓடுடா. நீ யாட சுண்டக்கா கவலைப்பட, என்ன புரியுதாடா? சொல்லிட்டே இருக்கேன், ஆமா இல்லைன்னு பதிலே சொல்லாம மண்ணு மாதிரி நிற்காதடா என்று சொல்லி அந்த மாடத்தை உலுக்கி உதைக்க அது 2 உடைந்து துளசி கீழே விழுந்தது. பூங்காடனும் குபுக்கென்று வாந்தி எடுத்தவாறே கீழே சாய்ந்தார். நாங்கள் திகைத்து நின்றபோது மாது அருகில் சென்று அவரை ஆராய்ந்தான். ஆளுக்கு கிக்கு ஏறிடுச்சு, இனிமேல் 4 காலில் தான் கண் முழிப்பாரு. ஒரு கை கொடுங்க, என் காரில் ஏற்றிருங்க, அவரை வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் என்றான். வீட்டுக்குள்ளே போகாமல் சைடு கேட் வழியாக தூக்கிட்டு போயிடலாம், அக்கா பார்த்தா கத்துவாங்க என்றவுடன் நான் அவனுக்கு பாய்ந்து போய் உதவினேன். எல்லோரும் சாப்பிட வீட்டுக்கு உள்ளே போனோம். சாப்பிட்றதுக்கு முன்னால் அம்பாள் படத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறதுன்னா பண்ணிங்கோ என்றாள் என் மனைவி. நாங்கள் பேருக்கு கும்பிட சீதர் நமஸ்காரம் பண்ண போய் மப்பில் எழுந்திருக்கவே இல்லை. சீதர் எழுந்திருடா என்று நான் கத்த என் மனைவி, பாருங்கோ எவ்வளவு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார், என்ன பக்தி என்ன பக்தி என்று என் மனைவி வியந்தாள். அவர் வீட்டில் நமஸ்காரமே பண்ணினதில்லை, எல்லாம் இன்னைக்கு பண்ணின நம்ம பூஜை பலம்தான் என்று சந்தோஷப்பட்டாள் சீதரின் மனைவி. வில்லிபாலம் சொன்ன பூங்காடன் எங்கே என்று என் மனைவி கேட்க, அவருக்கு ஹோட்டல் சாப்பாட்டில் வைத்து கோளாறு வந்து மாதுவுடன் சீக்கிரம் போய்விட்டதாய் சொன்னேன். ஒரு வழியாய் எல்லோரும் சாப்பிட்டு போன பிறகு மாது வந்து சாப்பிட்டான். பூங்காடன் என் கவிதையோட கடைசி வரியை சொல்லி முடிக்க விடலை, அதான் என் கவிதையோட பஞ்ச் லைன் என்று குறைப்பட்டு கொண்டான். இவன் கவிதைக்கு பஞ்ச் லைன் வேற ஒரு கேடா, இருந்தாலும் வெட்டி ஆர்வத்தால் தூண்டப்பட்டு என்னடா அது கடைசி வரி என்றேன். அவன் தோட்டத்தில் சொன்ன கவிதை வரிகளை மீண்டும் ஒரு முறை சொன்னதை சகித்து கொள்ள வேண்டியிருந்தது. கடைசி வரி என்னன்னா, ஆனால் என் கோப்பையில் ஐஸ் இல்லாததை மட்டும் என்னால் தாங்க முடியாது, ஆனால் என் கோப்பையில் ஐஸ் இல்லாததை மட்டும் என்னால் தாங்க முடியாது என்று முடித்தான். எனக்கு தலை அதிர்ந்தது. அவனை அனுப்பிவிட்டு போய் படுத்துக்கொள்ளலாம் என்று மாடிப்படி ஏறினேன். மூன்று படி தாண்டி இருப்பேன், வாயிற்கதவு தட்டப்பட்டது. என் மனைவி கதவை திறக்க மாது தலையை உள்ளே நீட்டி, சொல்ல வந்துட்டேன் அக்கா, காலையில பூங்காடன் கொல்லையில வாந்தி எடுத்த இடத்தை கழுவி விட்டுடுங்க, இல்லாட்டி நாரிடும். உங்க துளசி மரத்தை உடைச்சிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் புதுசா ஒன்று வாங்கிட்டு வரேன். கீழே கிளாஸ் பாட்டில் உடஞ்சி கிடக்கலாம், ஜாக்கிரதை காலில் குத்திட போகுது, வரேன் அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லி நகர்ந்தான். இடி மின்னல் புயல் பின்னணி இசைகளை கற்பனை செய்து கொள்ளுங்கள். என் மனைவி திடுக்கிட்டு கோபத்துடன் கையில் டார்ச் லைட் எடுத்து போய் கொல்லையில் ட்ரிங்க் பார்ட்டி நடந்த இடத்தை பார்வையிட்டு வந்து கத்திய கத்தலையும் விழுந்த அர்ச்சனையையும் இங்கே நான் சொல்ல விரும்பவில்லை. இலக்கிய கூட்டங்கள் எங்கள் வீட்டில் அன்றே அப்பொழுதே அறவே நிறுத்தப்பட்ட துயரச் செய்தியையும் மறுநாள் என் மனைவி கொல்லையில் கிடந்த கோவிந்துவின் கவிதை புத்தகத்தை கண்டுபிடித்து சுக்குநூறாய் கிழித்து குப்பையில் வீசிய மகிழ்ச்சியான செய்தியையும் மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.